السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولي الصالحين، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبد الله ورسوله وصفيه وخليله رحمة للعالمين. اللهم صل وسلم وزد وبارك على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن استنهج منهجهم بإحسان إلى يوم الدين. أما بعد، அன்புள்ள உலமாக்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அருள் 16 நோன்புகளை நோற்றுவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள், மன்னிப்பு, நரக விடுதலை கிடைக்கக்கூடிய இந்த ரமபானில் அந்த ஆசையோடும் எதிர்பார்ப்போடும் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருப்பது அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரும் அருளாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமபானின் 17வது தினத்திலே ஹிஜ்ரி 2 ஆண்டு நடத்திய பத்ர் போர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு அதன் வெற்றியை நிர்ணயித்த பல சந்தர்ப்பங்களுள் ஒரு சந்தர்ப்பமாகும். இந்த போர் பற்றிய விடயங்களை நாம் நினைவு கூறுவது தொன்று தொட்டு நமது மஸ்ஜிதுகளில் நடைபெற்று வரக்கூடிய ஒரு அம்சமும் கூட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு தோளாக துணையாக இருந்த அன்பு தோழர்களும் ஒரு மாபெரும் தியாக தொகுதி ஒன்றை இந்த உலகத்திலே செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்தார்கள். அப்படியான பல தியாக பகுதிகளுள் ஒரு பகுதிதான் பெரும் பத்ர் போராகும். பத்ர் என்ற இடத்திலே 2 யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் நமக்கெல்லாம் தெரிந்ததும் அதிகம் நாம் பேசுவதும் ஒரு யுத்தத்தை பற்றி தான். ஹிஜ்ரி 2 ரமபான் மாதம் 17 தினம் அன்று நடைபெற்ற யுத்தம் பற்றி தான் நாம் அடிக்கடி பேசுவது. அதற்கு முன் ஒரு சிறிய யுத்தம் அதே இடத்தில் நடைபெற்றிருந்தது. அது சிறிய யுத்தம் என்பதாலும் அதிகம் சேதம் ஏற்படவில்லை என்பதனாலும் அதிகம் அது பேசப்படுவதில்லை. அது போல பல யுத்தங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றன, சிறிய சிறிய யுத்தங்கள். ஆனால் பத்ர் போர், உஹுத் போர், ஹுனைன் போர், தபூக் போர் போன்று சில முக்கிய பெரிய யுத்தங்கள் பற்றி தான் நாம் அடிக்கடி பேசுவதும் கேட்பதும் உண்டு. ஆகவே தான் பெரிய யுத்தமாகிய பத்ர் யுத்தத்தை பற்றி குறிப்பிடும் போது வரலாற்று ஆசிரியர்கள் ரஸ்வத்து பத்ரின் குபுரா, பெரும் பத்ர் போர் என்று சொல்வார்கள், பெரிய பத்ர் போர் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இதற்கு முன் நடைபெற்றது ஒரு சிறிய யுத்தம், அதே இடத்தில் நடைபெற்ற அந்த யுத்தம் அது ஒரு சிறிய யுத்தமாக அவர்களுடைய பார்வையில் இருக்கிறது. இந்த பெரிய பத்ர் போர் ரமபான் மாதத்தின் 17 தினம் அன்று நடைபெற்றதனால் நாம் அதனை பேசுவதெல்லாம் நமக்கு வழக்கம், வாடிக்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்தம் தோழர்களும் மக்காவில் இருந்து வெளியேற்றப்பட்டது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். மக்காவில் இருந்து சும்மா வெளியேற்றப்படவில்லை, அவர்களுடைய அனைத்து செல்வங்களும் சரிக்கப்பட்ட நிலையில் வெளியேற்றப்பட்டார்கள். சஹாபிகள் குறைசிகளிடம் தம்முடைய செல்வங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் பறிகொடுத்த நிலையில்தான் உடுத்திய உடுப்போடு வீசிய கையும் வெறும் கையுமாக மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். சிலரின் மக்கா வெளியேற்றம் பயந்த நிலையில் வெளியேறியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் தைரியமாக வெளியேறினார்கள். எது எப்படி இருந்த போதிலும் தைரியமாக வெளியேறியவர்களும் பயந்து வெளியேறியவர்களும் கையில் எதையும் சுமந்து கொண்டு போகவில்லை. அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் அங்கே பறிகொடுத்த நிலையில் வெளியேறினார்கள். ஆகவே மக்கா குறைசிகளிடமிருந்து முஸ்லிம்கள் மதீனாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு முஹாஜிர்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் பல கோடிக்கணக்கானவை இருந்து கொண்டிருந்தன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை மறந்துவிடவில்லை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு தியாகம் செய்து வந்துள்ள முஸ்லிம்கள் முஹாஜிர்கள் அவர்கள் இழந்து விட்டு வந்தவை ஏதோ ஒரு வழியில் குறைஷி முஸ்லிம்களிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கண்ணோடு இருந்தார்கள், கருத்தோடு இருந்தார்கள். இதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த பத்ருக்கான ஆரம்பம் இருந்தது. குறைசிகளுடைய ஒரு வணிகக் குழு, பொதுவாக குறைசிகளுக்கு இரண்டு பயணங்கள் இருக்கும், ஒன்று யமனுக்கு மற்றது ஷாமுக்கு. ஷாம் என்பது பொதுவாக சிரியா என்று மொழிபெயர்ப்பார்கள், ஆனால் அப்படி மொழிபெயர்ப்பது தவறு. ஷாம் என்பது அன்று நபி அவர்களுடைய காலத்தில் இன்று பல நாடுகளின் ஒரு கூட்டாக இருந்தது. இஸ்ரவேலர்கள் தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காசா, லெபனான், ஜோர்டான், பலஸ்தீன் இப்படி பல நாடுகளின் கூட்டுதான் ஷாம் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஷாமுக்கும் வர்த்தகத்தின் பொருட்டு மக்காவில் உள்ள குறைசிகள் வியாபாரத்துக்கு வருடத்தில் ஒரு தடவை போவார்கள், அதே போல யமனுக்கும் வருடத்தில் ஒரு தடவை போவார்கள். இந்த இரண்டு பயணங்கள் பற்றி அல்லாஹு தஆலா மாறி மற்றும் கோடை கால பயணத்தை பற்றி பேசியிருக்கிறார். இப்படி ஒரு பயணம் தான் அந்த சந்தர்ப்பத்திலே ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ஜுமாதல் ஊலா மாதத்தில் அபு சுஃபியான் அவர்களுடைய தலைமையில் குறைஷி முஷ்ரிக்களுடைய ஒரு வணிகக் குழு சுமார் 40 பேருடன் புறப்பட்டு சென்றது ஷாம் நோக்கி மக்காவிலிருந்து. பொதுவாக ஷாமுக்கும் மக்காவுக்கும் இடையிலான வணிகப் பாதை அல்லது போக்குவரத்து பாதை பொதுவாக சொன்னால் அது மதீனாவை ஊடறுத்து செல்வதாகத்தான் அன்று இருந்தது. ஆகவே குறைசி முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களை மதீனாவுக்கு வெளியேற்றியதற்கு பிறகு மக்காவிலிருந்து அவர்கள் மதீனாவில் குடியிருப்பது ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. காரணம், ஷாமுக்கான வழியில் அவர்களுக்கு முஸ்லிம்கள் எந்த வேளையிலும் தாக்கலாம். எப்படி இருந்த போதிலும் அவர்களுடைய உயிர் நாடி வியாபாரம் அவர்கள் வர்த்தக குழுவை அனுப்பினார்கள். இப்படி போன அபு சுஃபியான் அவர்களுடைய வர்த்தக குழுவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறித்து அதில் உள்ள சரக்குகளை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி சுமார் 150 அல்லது வேறொரு அறிவிப்பின்படி 200 பேர் கொண்ட சஹாபிகள் ஒரு தொகையினரை அனுப்பினார்கள். அவர்கள் போன போது அபு சுஃபியானுடைய குழு தப்பி போய்விட்டது. இது ஹிஜ்ரி 2 ஆண்டு ஜுமாதல் ஊலா மாதத்தில் நடைபெற்றது. இதன் பிறகு நபி அவர்களுக்கு தெரியும், இவர்கள் போய் சுமார் 5-6 மாதங்கள் கழித்து தான் திரும்பி வருவார்கள் ஷாமிலிருந்து. இப்பொழுது வருகிற தகவல் கிடைத்த வேளையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை பார்த்து சொன்னார்கள், ஹாதிஹி ஈரு குரைஷ், இதோ குறைசிகளுடைய வர்த்தக குழு வருகிறது. ஃபீஹா அம்வாலுஹும், அதில் அவர்களுடைய செல்வங்கள் இருக்கின்றன. ஃபக்ருஜு இலைஹா, அதற்கு நீங்கள் போங்கள். லஅல்லல்லாஹ யுனஃபிலுக்குமுஹா, அல்லாஹ் அதனை உங்களுக்கு கனிமத்தாக தரலாம் என்றார்கள். எவரையும் நபி அவர்கள் யுத்தத்துக்கு தயாராகுங்கள் என்று சொல்லவில்லை. அதனால் நபி அவர்களுடைய இந்த வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டிருந்த அவர்களின் தோழர்கள் இதற்கு தமது மீது கடமை என்ற உணர்வோடு எவரும் தயாராகவில்லை. பொதுவாக 40 பேர் கொண்ட ஒரு வர்த்தக குழு இதனை இடைமறித்து சாமான்களை பறித்துக் கொள்வது என்ற நோக்கில் கொஞ்சம் பேர் தயாரானார்கள். முக்கியமான சஹாபிகளில் பல பேர் இதில் கலந்து கொள்வதில் கவனம் செலுத்தவில்லை. இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையின் பிரகாரம் அல்ல, அவர்களுடைய தூண்டுதலின் பிரகாரம் கொஞ்சம் பேர் புறப்பட்டார்கள். புறப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை சுமார் 313 அல்லது 314 அல்லது 317 என்று சொல்லப்பட்டுள்ளது. போனவர்கள் வரக்கூடிய தூது வியாபார குழுவை இடையில் மறித்து பறித்துக் கொள்வது என்ற நோக்கத்தோடு போகிறார்கள். இங்கே சில கீழத்தேய வரலாற்று ஆசிரியர்கள் ஆய்வு செய்கிற வேளையில் முஹம்மதும் அவரின் தோழர்களும் முஸ்லிம்களும் ஒரு வழிப்பறை கொள்ளையர் கூட்டமாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படியல்ல, நான் ஏற்கனவே பீடிகையில் சொன்னது போன்று சொத்துக்கள் கோடிக்கணக்கில் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை அபகரித்து சுவீகரித்துக் கொண்டு முஸ்லிம்களை வெளியேற்றி இருக்கிறார்கள். அவர்களின் வாழும் உரிமையையும் பறித்து இந்த குறைசி முஸ்லிம்கள். ஆகவே அவர்களிடம் இருந்து பிடுங்குகிறது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு ஹலால் மட்டுமல்ல உரிமையும் கூட. இழந்தவற்றை மீளப்பெற வேண்டும் என்ற நோக்கில் தான் அவர்கள் போனார்களே தவிர, வழிப்பறை கொள்ளை என்பது முஸ்லிம்களிடம் அல்லாஹாலா அனுமதிக்காத ஒன்று, ஹராமாக்கிய ஒன்று. எனவே வழிப்பறை கொள்ளை வேலையை நபி அவர்கள் தூண்டவும் இல்லை, அதற்கு அனுமதிக்கவும் இல்லை. இப்பொழுது போகிறார்கள். போகும் வழியிலே அபு சுஃபியான் இருக்கிறாரே, அந்த வணிகக் குழுவின் தலைவர், அரபு சமூகத்தில் இருந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய மகா புத்திசாலிகளுள் ஒருவர். அவர் ஒரு அசாதாரண புத்திசாலி, ஒரு அசாதாரண விவேகி. பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார், அது வேறு விஷயம். ஆனால் அவர் துப்பறிந்து கொண்டே வழிநடுகிலும் வந்து கொண்டிருந்தார். இங்காவது மதீனாவிலிருந்து முகம்மதோ அவரின் தோழர்களோ வரலாம். அவருடைய எதிர்பார்ப்பும் சரியாக இருந்தது. தகவல் கிடைத்தது, முகம்மது அவரது தோழர்களோடு நம்மை தாக்குவதற்கு பறிப்பதற்கு வருகிறார் என்று. உடனடியாக பம்பம் இப்னு அம்ர் அல் கிஃபாரி என்ற ஒருவனை வரவழைத்து அவனை கூலிக்கு அமர்த்தி மக்காவுக்கு போய் குறைசிகளிடம், நமது வணிகக் குழு தாக்குதலுக்கு ஆளாக போகிறது, முஹம்மது தனது தோழர்களோடு வருகிறார், பறிப்பதற்கு வருகிறார் என்ற செய்தியை சொல்லிவிடு என்று அனுப்பினார். அவன் போனவன் எச்சரிக்கை தொனியில் முழு பாதுகாப்பும் வேண்டி அங்கொரு அழைப்பை கொடுத்தான். அரபு சமூகத்திலே பொதுவாக அதிகூடிய உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய நிலையில் எச்சரிக்கை கொடுக்கும் தொனியில் வகையில் அறிவிப்பு செய்யும் போது அறிவிப்பு செய்பவன் நிர்வாணமாக அறிவிப்பு செய்வான். இப்படி ஒரு வழக்கம் இருந்தது. ஆனால் அவன் அந்த தூரத்துக்கு போகாமல் அவன் என்ன செய்தான் என்றால், தனது ஒட்டகத்தின் மீது ஏறி நின்று கொண்டு அதன் சேணத்தை பின்பக்கம் திருப்பி வைத்துக் கொண்டு கவனத்தில் இருப்பதற்காக ஒட்டகத்தின் மூக்கியை மறுத்துவிட்டு, உங்களுடைய சொத்துக்கள் அபு சுஃபியானோடு அங்கு இருக்கின்றன, சரக்கு ஒட்டகைகள் அவற்றுக்கு முஹம்மது தனது தோழர்களோடு குறுக்கீடு செய்திருக்கிறார், ஆகவே பாதுகாப்பு உங்களது வர்த்தக ஒட்டகங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்த போது முஸ்லிம்கள் எல்லாம் உடனடியாக எழுந்து விட்டார்கள், கொதித்திருந்தார்கள். இப்பொழுது அபூஜஹலுடைய தலைமையின் கீழ் ஒரு பெரும் முடிவு செய்யப்பட்டது. அதனால் குறைசி முஸ்லிம்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு, ஒன்று தான் பங்கு கொள்வான் அல்லது தனது இடத்துக்கு வேறொருவனை அழுப்பி வைப்பான் என்ற நிலைக்கு ஒவ்வொரு மகனும் தயாரானான். இப்பொழுது அங்கிருந்து ஒரு படை புறப்பட ஆரம்பித்த போது அபு சுஃபியான் உடனடியாக அவர் வேறு வழியில் தனது வர்த்தக குழுவை திருப்பி மக்காவை நோக்கி முஸ்லிம்களுடைய கையில் இருந்து தப்பி வருகின்றார். இப்பொழுது மறு செய்தி அனுப்புகிறார் குறைசிகளுக்கு, நாம் தப்பி வந்து விட்டோம், ஆகவே நீங்கள் வர வேண்டாம் என்று. இப்பொழுது அவர்கள் குறைசி முஸ்லிம்கள் பார்த்தார்கள், நாம் இதற்கு கட்டாயம் தயாரானது போல் போகவே வேண்டும், எமது வர்த்தக குழு தப்பி வந்த போதிலும் சரியே என்று முடிவு செய்தார்கள். சுமார் 1300 பேர் தயாராக இருந்த நிலையிலே 300 பேர் திரும்பிவிட்டார்கள். தேவையில்லை என்று அபு சுஃபியான் அறிவித்திருக்கிறார், நாமே பிறகு தேவையில்லாத ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று. நமது குழு தப்பி வந்து கொண்டிருக்கிறது, நமது சரக்குகளும் பாதுகாப்பாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன என்று ஒதுங்கிக் கொண்டார்கள். இப்பொழுது 1000 பேர் அங்கிருந்து படை கிளம்பி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 தகவல்களும் கிடைத்தன. ஏனென்றால் அவர்களும் ஒற்றர்கள் நியமித்து துப்பறிந்து கொண்டே இருந்தார்கள். ஒன்று, அபு சுஃபியானின் வர்த்தக குழு தப்பி போய்விட்டது நம்மிடமிருந்து. இரண்டாவது, குறைசிகளின் பெரும் படை ஒன்று நம்மை நோக்கி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்பாராத ஒரு நிலை. தாம் வந்தது ஒரு யுத்தத்துக்காக வேண்டியல்ல, ஆகவே அதற்கான ஒரு தயாரிப்போடு யுத்த பலத்தோடு வரவில்லை. அவர்களுக்கு தெரிந்தது ஒரு 40 பேர், நாம் 300 பேர் வந்திருக்கிறோம் என்ற வகையில் அவர்கள் ஒருவேளை வந்திருந்தார்கள். அவர்களுக்கு 40 பேரை எதிர்கொள்வது, அவர்களிடம் இருந்து வர்த்தக சரக்குகளை பறித்துக் கொள்வது, இது அவர்களுக்கு பெரிய காரியமாக இருக்கவில்லை. ஆனால் தற்பொழுது நாம் ஒரு யுத்த திணிப்புக்கு தள்ளப்பட்டுள்ளோம், நாம் நம்மீது ஒரு யுத்தம் திணிக்கப்பட்டுள்ளது, என்ன செய்வது என்ற நிலையில் தன்னோடு கூட இருந்த முஸ்லிம்களோடு ஒரு ஆலோசனை சபையை ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது ஆலோசனை அவை கூடியது, எல்லோரும் உடனும் ஆலோசித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைமையை பற்றி சொன்ன போது அங்கிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் எல்லாம் யுத்தத்திற்கு தயாராவோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே கருத்தை சொன்னார்கள். மிக்தாத் இப்னு அல் அஸ்வத் மிக்தாத் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு அல்லாஹ் எதனை காட்டுகிறானோ அதனை நோக்கி நீங்கள் போங்கள். அவர்கள் தனது தலைவருக்கு அவருக்கு வீர வார்த்தைகள் சொல்லி அவர்களை தைரியமூட்டுவதை பாருங்கள். நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எங்கே போக வேண்டும் என்று சொல்கிறானோ அங்கே நோக்கி நீங்கள் போங்கள். மூசாவுடைய கூட்டம் மூசாவை நோக்கி, நீரும் உமது ரப்பும் போய் சண்டை பிடித்துக் கொண்டிருப்பீராக எதிரிகளோடு, நாம் உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னது போல் சொல்ல மாட்டோம், என்றாலும் நாம் உங்களுக்கு சொல்வதெல்லாம் நீங்களும் உங்களது ரப்பும் போய் எதிரிகளோடு சண்டையிடுங்கள், போர் புரியுங்கள், நாம் உங்கள் இருவரோடும் சேர்ந்து போர் புரிவோம் என்பதுதான். பர்குல் ஹிமாத் என்ற இடத்துக்கு நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு போனாலும், நாம் அதனை அடையும் வரை, நீங்கள் அதனை அடையும் வரை, அதற்கு கீழ் தடையாக இருப்பவர்களோடு நாம் யுத்தம் செய்வோம் என்று சூளுரைத்து சொன்னார்கள். இது பர்குல் ஹிமாத் என்பது மக்காவில் இருந்து சுமார் 5 நாட்கள் தொலை தூரத்தில் உள்ள ஒரு ஊரை குறிப்பிடும். இப்படி அவர்களுடைய கருத்துக்களை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் கூட ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்த போதுதான் அன்சாரிகள் புரிந்தார்கள், நபி அவர்கள் இவ்வளவு நேரமாக ஆலோசனை கேட்ட போது பேசியவர்கள் முஹாஜிர்கள், நாம் அன்சாரிகளிடம் இருந்து ஒரு கருத்து போகவில்லை, இந்த 300 பேரில் 80% பேர் தான் முஹாஜிர்கள் இருக்கிறார்கள், நாம் 300 பேரில் அதிக எண்ணிக்கையிலான ஒரு அன்சாரிகளாக இருக்கிறோம். ஒருவேளை நபி அவர்கள் நம்மை நாடித்தான் கருத்து கேட்கிறார்களாக இருக்கும், தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்களாக இருக்கும் என்ற ஒரு கருத்து. அதே நேரத்தில் ரசூ சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருவதற்கு முன் நுபுவத்தின் 13ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்திருந்த சுமார் 70 பேர் கொண்ட மதீனாவைச் சேர்ந்த முஸ்லிம்களோடு, தான் மதீனாவுக்கு வந்தால் பாதுகாப்பு கொடுக்கும் உத்தரவாதத்தை எடுத்திருந்தார்கள். அன்சாரிகளுக்கு ஒரு எண்ணம் வந்தது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் இருக்கும் போதுதானே நாம் பாதுகாப்பு தருவோம் என்று சொல்லியிருந்தோம், இப்பொழுது நாம் இருப்பது மதீனாவுக்கு வெளியில், ஆகவே நபி அவர்களுக்கு ஒருவேளை ஐமிச்சம் வந்திருக்கலாம், மதீனாவுக்கு வெளியில் அன்சாரிகள் பாதுகாப்பு தருவார்களோ என்று. ஆகவே இந்த 2 பகுதியையும் அவர்கள் விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. ரசூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரிகளின் தலைவராக அந்த நேரத்தில் அந்த அணியில் இருந்தவர்கள் பேசினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்சாரிகளே ஆகிய எங்களைத்தான் நீங்கள் நாடுகிறீர்களா? ஆம் என்றார்கள் நபி அவர்கள். நபி அவர்களுக்கு தேவையாக இருந்தது, சொன்னார்கள் ஆம் என்று சொன்ன போது, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஒரு கடலை காட்டி இந்த கடலில் குதியுங்கள் என்று சொல்லி நீங்களும் குதித்தால் நாமும் உங்களோடு குதிப்போம், நீங்கள் நம்மிடமிருந்து வேண்டியதை எடுத்துக் கொள்ளுங்கள், வேண்டியதை நமக்கு கொடுத்து விடுங்கள், நீங்கள் நம்மிடமிருந்து எடுப்பது நமக்கு நம்மிடமிருந்து எடுக்காததை விட மிகவும் விருப்பமானது, நாம் உங்களுக்கு கொடுத்துள்ள அன்று கொடுத்த அதே உடன்படிக்கை வாக்குறுதியில் இன்றும் நிலைத்திருக்கிறோம், உங்களை நாம் பாதுகாப்போம், உங்களுக்கு குற்ற துணையாக இருப்போம், எங்கே வேண்டும் என்றாலும் நாம் உங்களோடு வருவதற்கு தயார் என்று சொன்ன போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதி அடைந்தார்கள். சொன்னார்கள், இப்பொழுதே அந்த எதிரி கூட்டத்தின் ஒவ்வொருவனும் வீழ்ந்து மடிகிற இடம் எனக்கு தெரிகிறது என்று சொன்னார்கள். அன்பர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹ் அந்த நேரத்திலேயே காட்டினான், சொன்னார்கள் புறப்படுங்கள் என்று. இப்பொழுது படை புறப்பட்டு போகிறது. ரசூல் நான் மிகவும் 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 சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், பல மணித்தியாலங்கள் இல்லை பல நாட்கள் உங்களுக்கு இதனை பேசி விருந்து வைக்கலாம், ஆனால் நேரம் மிகவும் குறுகியது, 45 நிமிடங்கள் தந்துள்ளார்கள், மிக வேகமாக நான் பேசி முடித்துக் கொள்வதற்கு விரைகிறேன். அன்புள்ளவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பிரியமானவர்களே, பெரியவர்களே, தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் புறப்பட்டு இப்பொழுது ஒரு இடத்தை நோக்கி போகின்ற போது மக்காவிலிருந்து புறப்பட்ட படையும் வந்து கொண்டே இருக்கிறது. 2 சாராரும் ஒருவர் மற்றவரை ஒட்டறிந்த நிலையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். துப்பறிந்து கொண்டு இருப்பது அவர்களுடைய ஒரு வழமையாக இருந்தது. கிட்டத்தட்ட பத்ர் என்ற இடத்துக்கு வந்து விட்டார்கள். பத்ர் என்பது ஹஜ்ஜுக்கு போனவர்கள், உம்ராவுக்கு போனவர்கள் என்றும் போவார்கள், ஒரு இடத்தின் ஒரு பள்ளத்தாக்கின் பெயர். ஆனால் அது அந்த அமைப்பு இன்று உங்களுடைய பார்வைக்கு இருக்காது, கிட்டத்தட்ட அந்த பள்ளத்தாக்கு அமைப்பு ஓரளவு கண்டுகொள்வது சிரமமாக இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள். இப்பொழுது வியாழன் பின்னேரம் ஆகிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களோடு பேசுகிறார்கள், அவர்களும் பேசுகிறார்கள், இரவு அடுத்த நாள் கிட்டத்தட்ட யுத்தம் நடைபெறக்கூடிய முழு ஏற்பாடும் பூர்த்தியாக இருக்கக்கூடிய நிலையில் தான் சபையை தனது அணியை வகுக்க வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும், இவையெல்லாம் நபி அவர்களுடைய தலையில் ஒரு பெரிய பொறுப்பாக இருந்தது. அவர்களை தலையின் முழு தலைவராக தானே தலைவராக இருந்து செய்ய வேண்டிய பணி. இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே முகாமிட பார்க்கிறார்கள். ஹபரத் ஹுபாப் இப்னுல் முன்தீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறுக்கிட்டு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்தில் நாம் இறங்கியிருக்கிறோமே, அல்லாஹ் உங்களை இந்த இடத்தில் இருக்கும்படி சொன்னானா அல்லது உங்களுடைய யுத்த தந்திரமா என்று கேட்டார்கள். அல்லாஹ் இருக்கும்படி இந்த இடத்தை எமக்கு உங்களுக்கு சொல்லி இருந்தால் அதிலிருந்து நாம் கடுகளவும் முன்னே அங்கால் போகவும் முடியாது, பின்னால் போகவும் முடியாது, அல்லது இது உங்களுடைய யோசனையின் படி எடுத்துக்கொண்ட யுத்த தந்திரமா என்று கேட்ட போது, இல்லை, ஒரு யுத்த தந்திரம் தான் இந்த இடம் நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்றார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்தை கேட்டுக்கொண்ட ஹபாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதைவிடவும் கொஞ்சம் அங்கால் செல்வோம், ஏனென்றால் அது நமக்கு மிகவும் வசதியாக இருக்கும். இதற்கு ஒரு காரணம் இருந்தது, இது இரவு நேரமாகிவிட்டது, அதாவது வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு, 16 நோன்பு கழிந்து 17 இரவு, அந்த இரவு அல்லாஹால ஒரு மலையை பெய்வித்தான். அந்த மலையை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், இவ் யுகஸ்திக்கு முன் ஆச அமனத்தன்மின் உங்களுடைய இதயத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியும், முஸ்லிம்களுடைய இதயங்களை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியும், பாதங்களை தரிசனம் செய்வதற்காக வேண்டியும், இவ்வாறான நோக்கங்களுக்கு சைத்தானுடைய அசூசியான எண்ணங்களில் இருந்து உங்களை பாதுகாப்பதற்கும் அவற்றை உங்களை விட்டு மகற்றுவதற்காக வேண்டியும், அதே நேரத்தில் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டும் என்று 4 காரணங்களை சொல்லி மலையை இறக்கி வைத்தான். அந்த மலை முஸ்லிம்களுக்கும் கிடைத்தது, குறைசிகளுடைய படைப்பகுதிக்கும் கிடைத்தது. ஆனால் அவர்கள் இருந்த பகுதியில் அது சதுப்பு நிலமாக ஆகிப்போனது, முஸ்லிம்களுடைய பகுதியில் அது கெட்டியான பகுதியாக ஆகிப்போனது, போராடுவதற்கு முஸ்லிம்களுக்கு சாதகமாக ஆகிப்போனது. இந்த நேரத்தில் தான் தண்ணீர், அந்த மலை நீர் தேங்கி நின்ற போது ஹுபாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் இருக்கும் இடத்திலிருந்து தப்பி இறங்கி போய் அங்கே மலை நீர் தேங்கி நிற்கிறது, அதனை கட்டி வைத்துக் கொள்வோம், ஓரளவு அரணையுவோம். இப்பொழுது மலை நீர் அவர்களுடைய பக்கத்துக்கு போகாமல் எங்களுக்கு சேகரித்து வைக்கக்கூடிய நிலையில் இருக்கும், ஏனென்றால் நாம் இருப்பது மேட்டு நிலம், அவர்கள் இருப்பது பள்ளமான நிலம், இங்கே இருந்து மலை நீர் மழை முடிந்து பிறகு இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கும், அதனால் நாம் அதனை அணைத்துக் கொள்வோம் என்று சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் ஒரு தலைவராக இருந்தாலும் தனக்கு கீழுள்ள ஒரு சாதாரண ஒருவனின் கருத்தையும் சரியாக இருந்தால், பொருத்தமாக இருந்தால் ஏற்றுக்கொள்பவராக இருந்தார்கள். ஏற்றுக்கொண்டார்கள், நல்ல கருத்து சொன்னீர், நல்ல ஆலோசனை சொன்னீர் என்று ஏற்றுக்கொண்டு இப்பொழுது போய் அந்த இடத்தில் சேர்ந்து ஒரு பட்டை போட்டுக் கொண்டார்கள். இப்பொழுது இரவு நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ரத் ஸாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அன்சாரிகளின் தலைவராக அந்த அணியில் இருந்தவர்கள் பேசுகிறார்கள். நபி அவர்களுடைய உயிர் மீதும் உடைமை மீதும் உடம்பின் மீதும் எவ்வளவு அவர்களுக்கு சரிவு இரக்கம் இருக்கிறது என்று பாருங்கள். இந்த நேரத்தில் நபி அவர்கள் யுத்த தளத்தில் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. முஸ்லிம்களில் ஒருவராக சேர்ந்து படையில் ஒருவராக அணியில் ஒருவராக குதித்து அவர்கள் போராடுவதை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் உங்களுக்கு சற்று தொலைவில் உள்ள யுத்த மைதானத்திலிருந்து சற்று உயரத்தில் உள்ள ஒரு மேட்டு நிலத்தில் ஒரு சிறிய கூடாரம் அடிப்போம், அந்த இடத்தில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சில வாகனங்கள் வைப்போம், அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்தால் அதுதான் நமக்கு விருப்பமானதாக இருந்தது, இல்லை மாறி அமைந்து விட்டால், அதாவது நாம் தோற்று போனால் நீங்கள் இந்த வாகனங்களில் ஏறி மதீனாவுக்கு போய் சேர்ந்து கொள்ளுங்கள், எவ்வளவு இரக்கம் என்று பாருங்கள். மட்டுமல்ல என்ன சொன்னார்கள் தெரியுமா, அங்கே நம்முடைய இந்த யுத்தத்துக்கு வராதவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் எதிரிகளை சந்திப்பீர்கள், ஒரு யுத்தத்தை எதிர்கொள்வீர்கள் என்று அவர்கள் கருதி இருந்தால் அவர்கள் எல்லாரும் நிச்சயம் வந்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் எல்லாம் வேண்டுமென்றே இந்த இடத்துக்கு வராமல் இருக்கவில்லை, சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாம் உங்களை நேசிப்பதை விட அவர்கள் உங்களை கடுமையாக நேசிக்கிறார்கள். நாம இருந்தா என்ன சொல்லுவோம், பாத்தீங்களா அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் தான் உண்மையான ஆட்கள், உங்களோட ஊரிலும் இருக்கிறோம், பயணத்திலும் இருக்கிறோம், யுத்தத்திலும் இருக்கிறோம், அவங்க எல்லாம் பெரும் பெரும் ஆட்கள், நீங்க ஒரே அவங்க எல்லாம் நேசித்து நேசித்து இருக்கிறீர்களே, அவங்க எல்லாம் பார்த்தீங்களா தருணம் பார்த்து வராமல் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவோம். என்ன சொல்கிறார்கள், நாம் அவர்களை விட உங்களை கடுமையாக நேசிப்பவர்களாக இல்லை, நாமும் உங்களை நேசிக்கிறோம், அங்கிருக்கக்கூடிய இந்த எகிப்தில் வராத நமது சகோதரர்களும் உங்களை நேசிக்கிறார்கள், ஆனால் நமது நேசம் அவர்களுடைய நேசத்தை விட உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. ஆகவே அவர்களோடு பேசி சேர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர்களை கொண்டு உங்களை பாதுகாப்பான் அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் உங்களுக்கு நன்மை நாடி இருப்பவர்கள், உங்களோடு தொடர்ந்து அவர்கள் இச்சத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சந்தோஷப்பட்டார்கள். தன் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு, தன் மீது காட்டுகிற பரிவு, இவையெல்லாம் நபியவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து துவா செய்தார்கள். அதற்கேற்ற ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு நபியவர்களுக்கு அன்சாரிகளின் சில வாலிபர்கள் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படையை சமப்படுத்தி சரிப்படுத்தி ஒழுங்கு செய்து அந்த களத்தில் கூட்டிக் கொண்டு போய் என்று ஒவ்வொரு இடத்தையும் காட்டி காட்டி சொன்னார்கள். பிறகு ஒரு அறிவிப்பில் படிக்கிறோம், சஹாபிகள் அறிவிக்கிறார்கள், அன்றிரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடங்களை காட்டி துல்லியமாக சொன்னார்களோ ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி இந்த இடத்தில் தான் அவன் வீழ்ந்து வரணிப்பான் என்று அடுத்த நாள் அதே போன்ற அந்த இடத்தில் மிகவும் சரியாக ஒவ்வொருத்தனும் வீழ்ந்து வரணித்தான். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் முன்கூட்டி அறிவித்தான். அடுத்த நாள் அந்த இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ மிகவும் கடுமையான துஆ. நபி அவர்கள் தன்னுடைய அந்த சிறிய கூடாரத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். உள்ளே ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். நபி அவர்கள் அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். நபி அவர்கள் முழு ஏற்பாட்டையும் செய்துவிட்டு இப்பொழுது தவக்குல் வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு நீ வாக்களித்ததை தா. ஏனென்றால் நபி அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் வெற்றியை வாக்களித்திருக்கிறார். நீ எனக்கு வாக்களித்ததை இன்று நிறைவேற்றித்தா. மட்டுமல்ல, இந்த கூட்டம் இங்கிருக்கக்கூடிய இந்த சிறு கூட்டம் அழிக்கப்பட்டு விடும் என்றால் நீ வணங்கப்பட மாட்டாய். நபி அவர்களுடைய மிகவும் கெஞ்சிய மன்றாடிய நிலையின் உச்சகட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு கேட்டு அழுது அழுது அவர்கள் மேலில் இருந்த துப்பாயமும் கீழே விழுந்த போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை போதும், ஆகவே கூடுதலாக கேட்டு விட்டீர்கள் என்று அவர்களுடைய துப்பாயத்தை எடுத்து மேலே போட்டு விட்டார்கள். அவ்வளவு அழுது தனது மேனையில் இருந்து விழுந்த ஆறு விழும் அளவுக்கு அறிந்து அழுது இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நபியவர்களுக்கு ஒரு தூக்கம் போனது, சிறு தூக்கம். அதுக்கு பிறகு எழுந்தார்கள், சொன்னார்கள், அபூபக்ரே சந்தோஷப்படுங்கள், இதோ ஜிப்ரீல் வந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது, அவர் குதிரையில் வந்திருக்கிறார், நான் பார்க்கிறேன், வந்திருக்கிறார் ஜிப்ரீல். அடுத்த நாள் யுத்தம் ஆரம்பமானது. யுத்தம் ஆரம்பிப்பதற்கு ஒரு முறை தேவை. அஸ்வத் இப்னு அப்துல் அஸத் என்பவன் குரைசி முஷ்ரிக்கினுடைய படையில் இருந்து முன் வந்தான். ஹஜ்ரத் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன் போய் அவனை தாக்கி அவனை முதலால் வெட்டி வீழ்த்தினார்கள். அதன் பிறகுதான் முழு யுத்தமும் ஆரம்பமானது. என்றால் ஒரு ரெண்டு படையும் பொருதுவதற்கு முதலில் ஒரு உற்சாகம் தேவை. முதலாவது வீர வார்த்தைகள் பேசுவார்கள். இதுதான் அரபிகளுடைய வளமை. இப்பவும் அப்படித்தானே, ஒருவர் மற்றவரை சண்டைக்கு இழுப்பதாயும் நாலு வார்த்தைகள் பேச வேண்டும். இவருக்கும் கோபம் வர வேண்டும், அவருக்கும் ஒரு கோபம் வர வேண்டும். அதுக்கு பிறகு பற்றி கொண்டு வரக்கூடிய கோபத்தோடு தான் சண்டை ஆரம்பிக்கும். அது மாதிரி தான் ஆரம்பித்தது. பிறகு முஸ்லிம்களும் குறைசிகளும் குறைசி முஷ்ரிக்குகளும் ஏற்பட்ட அந்த சண்டையில் நியாயமான உயிரிழப்பு குறைசி முஷ்ரிக்குகளுக்கு ஏற்பட்டது. 70 பேர் அவர்களில் கொல்லப்பட்டார்கள். முஸ்லிம்களில் 14 பேர் கொல்லப்பட்டார்கள். 8 அன்சாரிகளும் 6 முஹாஜிர்களும் ஆக 14 பேர். சண்டை மிக சொற்ப நேரத்தில் முடிந்து போய்விட்டது. முஸ்லிக்குகள் திதறுண்டு போனார்கள். அபூஜஹல் கொல்லப்பட்டான். அது உங்களுக்கு தெரியும், 2 சிறுவர்களுடைய கையினால் அல்லாஹ் அவனுக்கு உயிர் போகும் நிலையை ஏற்படுத்தி வைத்தான். எவன் அவனெல்லாம் உலகத்திலே அல்லாஹுடைய தீனுக்கு எதிராக, அவருடைய ரசூலுக்கு எதிராக, இல்லை அவனுக்கு எதிராக செயல்பட்டார்களோ அவரவருடைய மரணத்துக்கெல்லாம் ஒவ்வொரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தான். ஆக கூடுதலாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவனுடைய ரசூலை இழிவுபடுத்தியவர்களுக்கு இழிந்த மரணத்தை தான் உலகத்திலே பெரும் பாடம் கொடுத்து இருக்கிறான். அபூஜஹல் வீராதி வீரன், கொம்பாது கொம்பன், அவனுக்கு கேவலம் 2 சிறுவர்களுடைய கையிலே அல்லாஹ் தஆலா மரணத்தை கொடுத்தான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு யுத்தம் முடிந்து நபி அவர்களுடைய கட்டளை, யுத்தத்தில் அபூஜஹலுக்கு என்ன நடந்திருக்கின்றது என்று பார்த்து வாருங்கள். தேடுகிறார்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊதுடைய கையிலே தான் தங்கில் தான் பட்டான் அபூஜஹல். அங்கே பார்க்கிறார்கள், குற்றுயிராய் இருக்கிறான். அந்த நேரத்திலே போனார்கள், அவனது கழுத்தில் காலை வைத்து அவனது தலையை வெட்ட வேண்டும் என்று அவர்களுடைய ஆசை இருந்தது. அவன் பேச்சு கொடுத்தான், இறுதி மூச்சிலும் அவன் பேச்சு கொடுத்தான், சொன்னான், நீங்கள் எல்லாம் ஆடு மீப்பவனாக இருந்த நீ எல்லாம் பெரிய ஆளாய் போயிட்டா இல்லை என்றான். அவன் சாக போற நேரத்தில் சொல்வார்களே, சாக போற நாய் கூரைக்கு மேலே இருந்துதான். அது மாதிரி அவனுடைய பெருமை ஆணவன் இதெல்லாம் இறுதி மூச்சு வரைக்கும் போகவில்லை. அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்றால், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹுவன் ஒரு முஹாஜிர், மக்காவில் இருந்தவர்கள். அவர்கள் ஆடு மேய்க்கும் ஒரு இடையனாக இருந்தவர்கள். அதான் சொன்னால், ஒரு ஆடு மேய்க்கும் சிறிய இடையனாக இருந்த நீ என்னாக்கு பெரிய இடத்துக்கு போயிட்டா இல்லையா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹுவன் தொடர்ந்து கேட்டா, இன்றைக்கு யுத்தத்தில் யாருக்கு வெற்றி? சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் வெற்றி. முஸ்லிம்களை பாருங்கள், நமக்கு வெற்றி என்று சொல்லவில்லை. நமக்கு வெற்றி, முஸ்லிம்களாகி நமக்கே வெற்றி என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுக்கும் அவனது ரசூலுக்கும் வெற்றி என்று சொன்னார்கள். இதுதான் அவர்களுடைய பணிவு. அவர்களுடைய பணிவு அவர்களை உயர்த்தியது. இன்று வரைக்கும் நாம் அவர்களை பேசுகிறோம், அவர்களுக்கு ஏற்பட்ட வெற்றியை கொண்டாடுவதற்குரிய அதி உச்சகட்டம் தான் அந்த போர்க்களத்தில் அவர்கள் கொண்டாடுவது. அந்த போர்க்களத்தில் கூட அந்த வெற்றியை தம்முடைய வெற்றியாக அவர்கள் தம் பக்கம் சேர்த்துக் கொள்ளவில்லை. சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கும் அவனது ரசூலுக்கும் கிடைத்த வெற்றி என்று தான் சொன்னார்கள். அபூஜஹலிடத்தில் கூட இப்பொழுது அவனுடைய கழுத்தை வெட்டி தலையை கொண்டு வந்தார்கள் நபி அவர்களிடத்திலே. நபி அவர்கள் சொன்னார்கள், தக்பீர் சொல்லிவிட்டு எனக்கு அவனுடைய பிரேரத்தை உடலத்தை காட்டுங்கள் என்று. நபி அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், ஹாதா ஃபிர்அவுனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தின் ஃபிர்அவுன் இவன் தான். இதற்கு பிறகு யுத்தம் முடிந்து விட்டதுதானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே 70 பிரேதங்கள் இருக்கின்றன, 70 உயிருள்ளவர்கள் இருக்கிறார்கள். 70 பிரேதங்கள் குறைசி முஸ்லிக்களுடைய பிரேதங்கள். ஒரு பால் கிணறு இருந்தது, அதற்குள் போட்டு மூடி விடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த 70 பிரேதங்களும் ஒரு பால் கிணற்றில் போட்டு மூடப்பட்டது. சிறைபிடிக்கப்பட்டிருந்த போர் கைதிகள் 70 பேர். இவர்கள் விடயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள், இவர்கள் தண்டம் கட்டிவிட்டு போய்விடலாம். எவருக்கு தண்டம் கட்ட வழி இல்லையோ, தண்டப்பணம் செலுத்த வழி இல்லையோ, அவர் முஸ்லிம்களின் சிறுவர்களுக்கு இவருக்கு எழுத்தறிவு இருந்தால் படித்துக் கொடுக்கலாம், எழுத்தை கற்றுக் கொடுக்கலாம் என்று நிபந்தனையிட்டார்கள். இப்பொழுது அதிகமானவர்கள் பணம் செலுத்தி விட்டு விடுதலையாகுதல் என்ற முடிவுக்கு வந்திருந்தார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் 3 நபி அவர்கள் அந்த இடத்திலே தங்கி இருந்தார்கள். இதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு போனார்கள். பொதுவாக ஒரு இடத்திலே, அரபு சமூகத்திலே யுத்தம் நடந்து வெற்றி தோல்வியோடு, ஒரு சாராருக்கு வெற்றியும் இன்னொரு சாராருக்கு தோல்வியோடு முடிந்து விட்டால், வெற்றி அடைந்தவர் 3 தங்கி இருப்பது வழமை. ஏனென்றால் வெற்றி அடைந்தவர்களை பற்றி தோல்வியுற்றவர்கள் இல்லை, நம்மிடம் இருந்து அவர்கள் புறமுகம் காட்டி ஓடிவிட்டார்கள் கடைசி தருணத்தில் என்று சொல்லிவிடலாம். யுத்தம் முடிந்த பிறகும் வெற்றி அடைந்தவர் அரபு சமூகத்தில் அந்த படை 3 அந்த யுத்தம் நடைபெற்ற மண்ணில் தங்கியிருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் 3 தங்கியிருந்தார்கள். முஸ்லிம்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்யார்கள். இதற்கு பிறகு குறைசிகளில் இருந்து பிடிப்பட்டவர்களை கூட்டிக் கொண்டு, கைதிகளை அணைத்துக் கொண்டு, அழைத்துக் கொண்டு மதீனா நோக்கி புறப்பட்டார்கள். இவ்வளவு மிக மோசமாக முஸ்லிம் சமூகத்துக்கு, உயிருக்கு, உடைமைக்கு, சொத்துக்கு, மானத்துக்கு, உரிமைக்கு எல்லாம் கை வைத்த அந்த முறை குறைசி முஸ்லிம்கள் இன்று போர் முரசு கொட்டிக்கொண்டு யுத்த காலத்தில் நம்மை எதிர்கொண்ட அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை தான் காட்டினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? முஸ்லிம்களை பார்த்து, இந்த 70 பேரோடு நீங்கள் நன்முறையில் நடந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்கள் எப்படி அவர்களை நன்முறையில் நடத்தினார்கள் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய பிரதான உணவு என்ன? பேரித்தம்பழமும் உரட்டியும். பேரித்தம் பழத்தை முஸ்லிம்கள் சாப்பிடுவார்கள், உரட்டியை அந்த போர்க்கைதிகளுக்கு கொடுப்பார்கள். போர்க்கைதிகளை இஸ்லாம் எப்படி நடத்துகிறது என்பதையும் இந்த உலகம் காது தாழ்ந்து கேட்டுக்கொள்ள வேண்டும். நாமெல்லாம் ஒரு வகையான யுத்தத்தாகம் பிடித்தவர்கள், முஸ்லிம் சமூகம் வாழறி வாழியாக யுத்த வரி பிடித்தவர்கள், அடுத்தவரின் குருவியை ஓட்டி அதில் இன்பம் காண்பவர்கள், யுத்த செய்திகளையோ போர் செய்திகளையோ சரியாக நடத்த தெரியாதவர்கள் என்று சொல்லுகிற உலகம் இதையெல்லாம் சற்று படிக்க வேண்டும், ஆழமாக படிக்க வேண்டும். நபி அவர்களுடைய ஒரு வார்த்தை தான், இவர்களோடு நன்முறையில் நடந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்கள் எப்படி நடத்தினார்கள் தெரியுமா? தமக்கு உண்ணும் போது பேரிக்கம்பழத்தை எடுத்துக் கொள்வார்கள், வயிறு நிறைய உண்ணட்டும் என்று அவர்களுக்கு தாம் உண்ணாமல் உரட்டியை கொடுப்பார்கள். இப்படி சில பேர் வந்து தம்முடைய தண்ட பணத்தை செலுத்தி பிரிந்து கொண்டார்கள். மனதை உருக்குகிற, நெஞ்சை நெகிழச் செய்கிற ஒரு சம்பவமும் அதில் நடைபெற்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகன் ஒருவரும் குறைசி முஷ்ரிக்களுடைய படையில் இருந்து பிடிபட்டிருந்தார். அபுல் ஆஸ் நபி அவர்களுடைய மகள் ஹவரத் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹாவின் கணவன். அவர்கள் இஸ்லாத்தை தழுவியிருந்த போதிலும் கணவன் இஸ்லாத்தை தழுவியிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் மக்காவிலேயே தன் கணவனோடு இருந்து கொண்டிருந்தார்கள். இந்த நபி அவர்களுடைய மருமகனும் குறைசிகளுடைய அணியில் ஒரு யுத்த வீரராக கலந்து கொண்டிருந்து இப்பொழுது போர் கைதியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருமகனையும் கண்டார்கள். சொன்னார்கள், எல்லோருக்கும் போல் ஒரே நீதி, அவரும் என்ன செய்யவும் கொண்டு வந்து தண்டப்பணம் செலுத்தி விட்டு போகலாம். நபி அவர்களுடைய மகளுக்கு செய்தி அனுப்பப்பட்டது அபுல் ஆசுடைய மனைவிக்கு. இப்பொழுது அவர்கள் ஒரு மாலையை கொடுத்து அனுப்பியிருந்தார்கள். அந்த மாலையை கண்ட போது நபி அவர்களுடைய நெஞ்சம் நெகிழ்ந்தது. ஏனென்றால் தன் அருமை மனைவி ஹதீஜாவுடைய மாலை. தன் மகள் ஜைனபை கட்டி கொடுக்கிற நேரத்தில் அபுல் ஆசுக்கு அந்த மாலையை கொடுத்து கட்டி கொடுத்தார்கள். அந்த மாலையை தனது கணவனை விடுவிப்பதற்காக மகள் அனுப்பியிருந்ததை பார்த்தபோது, அந்த மாலையை கண்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயம் நெகிழ்ந்து போய்விட்டது. இப்பொழுது முஸ்லிம்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாலையையும் கொடுத்து விடுவோம், அவரையும் விடுதலை செய்து விடுவோம், மன்னித்து விடுவோம். நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படியே செய்வோம், ஆனால் சும்மா செய்ய முடியாது, ஒரு நிபந்தனை, என் மகளை மதீனாவுக்கு அனுப்பிவிட வேண்டும். அபுல் ஆஸ் அதே நிபந்தனையை நிறைவேற்றினார். போய் என்றால் வாக்கு கொடுத்து விட்டு வந்திருந்தார், அதனால் அவர் அதனை நிறைவேற்றினார். தனது மனைவி ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹாவை தன்னை அனுப்பி வைத்தார். அவர்கள் மதீனாவுக்கு வந்த கதை பெரும் கதை. இப்பொழுது இப்படி யுத்தம் நடைபெற்று முடிவடைந்து விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யுத்தத்தை பற்றி குர்ஆனின் பல இடங்களில் ஆங்காங்கே பேசியுள்ளான். யௌமுல் ஃபுர்கான் என்று சொன்னான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து வைத்த நாள் என்று சொன்னான். யௌமல் தக்கல் ஜம்ஆன் இரண்டு அணிகள் சந்தித்துக் கொண்ட நாள் என்று சொன்னான். அன்பர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் குறைவானவர்களாக எண்ணிக்கையில் இருக்கும் நிலையில் பத்ரில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் என்று சொன்னான். வலக்கது நசரத் முல்லாஹு பிபதரின் வ அன்தும் அதில்லா, அல்லாஹ் எப்படி உதவி செய்தான் என்பதையும் பல இடங்களிலே சொன்னான். 1000, 3000, பிறகு 5000 மலக்குகளை அனுப்பி உதவி செய்தான். முஸ்லிம்கள் மலக்குகளை கண்டார்கள். மட்டுமல்ல, அதிசயம் சகோதரர்களே, எதிரிகளும் மலக்குகளை கண்டார்கள். எதிரிகள் கூட மலக்குகளை கண்டார்கள். எப்படி? தம்மை ஒருவன் பிடிக்கிறான், ஆனால் முஸ்லிம் ஒருவன் பிடிப்பது போலத்தான் இருக்கிறது, பிடித்திருப்பது வேறொருவன். சொன்னார்கள், ரஐத்து யௌம பத்ர் ரிஜாலன் பியுவன் அலா கைலின் புல்கின் பைன ஸமாஇ வல் அர்த். பத்ர் தினத்தன்று கருப்பு வெண்மை கலந்த குதிரைகள் மீது வெள்ளை மனிதர்கள் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருப்பதை நாம் கண்டோம் என்று முஷ்ரிக்கள் சொன்னார்கள். நபி அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிடிபட்ட 70 பேரில் ஒருவர். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். தான் இஸ்லாமாக இருக்கிறேன் என்பதை மக்காவில் மறைத்து வைத்துக் கொண்டிருந்ததனால் ஒரு முஸ்லிக்காகவே அவர்கள் நடித்து நிர்பந்தத்தின் பேரில் அந்த படையில் வந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரகசியம் தெரியும். தனது தந்தையின் சகோதரர் முஸ்லிமாக இருந்து கொண்டு நிர்பந்தத்தின் பேரில் வந்திருக்கிறார். ஆகவே அவர்களை உண்மையை சொல்லி மன்னித்து விட்டார்கள். அவர்களை ஒரு முஸ்லிம் பிடித்து இருந்தார். அதுதான் நமக்கு இந்த இடத்திலே தேவை. பிடித்து நபி அவர்களிடத்திலே கொண்டு வரும் போது அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னை பிடித்தது இவர் அல்ல. அந்த முஸ்லிம் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தான் பிடித்தேன் இவரை. அவர் சொன்னார், இல்லை, ஒரு வானத்தின் ஒரு ஒரு வெள்ளை மனிதர் வெள்ளையும் கருப்பும் கலந்த குதிரை ஒன்றில் இருந்தவர் என்னை பிடித்தார். இல்லை, யாரத்துவா, நான் தான் பிடித்தேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அமைதி அடையுங்கள், அல்லாஹ் ஒரு கண்ணியமான மலக்கை கொண்டு உங்களுக்கு உதவி உங்களை பலப்படுத்தினான். அதாவது முஸ்லிக்குகள் கண்டிருக்கிறார்கள் மலக்குகளை, அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அன்பர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹ் எப்படியெல்லாம் இந்த பத்ரில் உதவி செய்தார் என்பதை பல இடங்களிலே குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். இதுவெல்லாம் நாம் அடிக்கடி பேச வேண்டும். முஸ்லிம் சமூகம் என்றே கல்வி ரீதியாக, ஊடக ரீதியாக, அறிவு ரீதியாக, இராணுவ ரீதியாக, வர்த்தக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, எல்லா வகையிலும் அடக்கி ஒடுக்கப்பட்டு மனம் நொந்து போய் இருக்கக்கூடிய நேரத்திலே, மிகவும் எல்லா வகையிலும் தோல்வி அடைந்து போய் இருக்கக்கூடிய நேரத்திலே, இதை விடவும் மிகப்பெரிய தோல்வி என்ன தெரியுமா? உளத்தோல்வி, உளரீதியான தோல்வி. நாம் இனிமேல் முன்னேற முடியாத ஒரு சமூகம், நாம் இனிமேல் உயர்ந்து எழும்ப முடியாத சமூகம், நாம் இனிமேல் உயர்வை காண முடியாத சமூகம் என்று ஒவ்வொரு முஸ்லிம் மகனுடைய இதயத்திலும் ஒரு வகையான திகில் அச்சம் வந்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் தான், நீங்களும் தான். இந்த நேரத்தில் நமது முன்னோர்கள், நமது மூதாதைகள், நமது முன்னுதாரணங்கள், இது இஸ்லாத்தின் அடையாளங்கள், அருமை சஹாபிகள் எப்படியான வீர வீர செயல்களை செய்தார்கள், எப்படி வீர வரலாறு படைத்து விட்டு போனார்கள் என்பதை எல்லாம் ஒன்றுக்கு பல தடவை அசை போடுவதன் மூலம் நமது குறைந்தபட்சம் இதயத்தில் இருக்கிற திகில் திலி பயத்தியாவது நாம் நீக்கிக் கொள்ளலாம். நாமும் துணிவுள்ளவர்களாக மாற வேண்டும். நாம் அப்படியான பரம்பரையில் இருந்து வந்தவர்கள், அதற்கு இதற்கெல்லாம் எடுத்ததற்கெல்லாம் அஞ்சுபவர்களாக, பயந்து போபவர்களாக, அப்படியே முடியாதவர்கள், கையாளாகாதவர்கள் என்று நம்மை பற்றி நாமே முடிவு செய்து கொண்டு களத்திலிருந்து பின்வாங்கி ஓடுபவர்களாக, ஓடி ஒதுங்கி ஒளிந்து கொள்பவர்களாக இருக்காமல் இருப்பதற்கு இப்படி அடிக்கடி சஹாபிகளுடைய யுத்த களங்கள், அவர்களுடைய வீர வீர செயல்கள், வீர வரலாறுகள் பற்றி படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, நமது பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகளை சொல்லிக் கொடுங்கள். சிறுவர்களுக்கு சிங்கம் புலியை தாக்கியது, புலி நரியை தாக்கியது என்ற வீர வரலாற்று கதைகளை சொல்லிக் கொடுப்பதை விட நமது முன்னோடிகள், இஸ்லாத்தின் அடையாளங்கள், நமது முன்னுதாரணங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிவிட்டு சென்ற முன்மாதிரிகள், அவர்களுடைய வீர வரலாற்றுகளை சொல்லிக் கொடுங்கள். அதன் மூலம் நமது சிறார்கள் வரலாறு படைப்பதற்கு முன் வருவார்கள். நாம் தான் இப்படி ஆகி போய்விட்டோம் என்று நமது சிறுவர்களையும் இப்படி ஆக்கிவிடக் கூடாது. அன்புள்ள பிரியமானவர்களே, நோன்பின் 17வது இரவிலே இருக்கிறோம். அன்பு சஹாபிகள், பத்ர் தோழர்கள் இஸ்லாத்துக்கு செய்த அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாகத்தை பற்றி படித்தோம். ஈத்தில் முடித்துக் கொள்வதற்கு முன் அந்த பத்ர் தினத்தில் அல்லாஹ் அன்று பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட எல்லா முஸ்லிம்களையும் பார்த்து ஒன்றை சொன்னான். அதனை சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட அருமை முஸ்லிம்கள் எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் ஒன்றை சொன்னான், நீங்கள் நினைத்ததை செய்து கொள்ளுங்கள், நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்னான். பத்ர் சஹாபிகள் அதுக்கு பிறகு எந்த ஒரு தவறு செய்தாலும் மனிதன் என்ற வகையிலே, அதனால் குற்றம் செய்யுங்கள் என்று அல்லாஹால் அனுமதி பத்திரம் கொடுத்ததல்ல, நீங்கள் மனிதன் என்ற வகையிலே எந்த ஒரு தவறையும் செய்யலாம், நான் அவற்றை முன்கூட்டியே மன்னித்து விட்டேன் என்ற உத்தரவாதத்தை தருகிறேன் என்றான். அதற்கு பிறகு நபி அவர்கள், ஒரு சஹாபி ஏதாவது ஒரு தவறு மனிதன் என்ற வகையிலே செய்துவிட்டால், அது சிறிதோ பெரிதோ, அவர் ஒரு பத்ரியாக இருந்தால் முஸ்லிம்களிடம் சொல்வார்கள், உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு பத்ரி, பத்ரில் கலந்து கொண்டவர். அல்லாஹ் பத்ர் தினத்தன்று பத்ர் மக்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து சொன்னான், நீங்கள் வேண்டியதை செய்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு மன்னித்து விட்டேன் என்று. அல்லாஹ் முன்கூட்டியே மன்னித்து விட்ட ஒருவர், நாம் இவரை குற்றம் பிடிக்கல் ஆகாது என்ற கருத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிடுவார்கள். ஆகவே அவர்களுடைய வெறும் வீர தீர செயலுக்காக வேண்டி மட்டும் அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம் அல்ல, அவர்களுடைய உண்மையான உறுதியான நிலை. அவர்கள் வெளிவந்தது 2 குதிரைகளோடு 70 ஒட்டகங்களோடு வெளிவந்தார்கள், வெறும் 40 பேர் கொண்ட ஒரு வணிக கோஷ்டியை தடுத்து மறிப்பதற்காக. ஆனால் என்ன முடியாத அளவுக்கு ஒட்டகங்களை கொண்டு 100 குதிரைகளோடு 600 கவசங்களோடு வந்திருந்த ஒரு படையோடு, 1000 பேர் கொண்ட ஒரு படையோடு அவர்கள் பொருதும் போது இது நினைத்து பார்க்க முடியாது. அவர்களுக்கு உஹுத் என்பது முன்கூட்டியே யுத்தம் என்றே ஆரம்பிக்கப்பட்டது. தபூக் என்பது அப்படித்தான், குனைன் என்பது அப்படித்தான், பனு கைனுக்கா என்பது அப்படித்தான். எல்லா யுத்தங்களும் யுத்தம் என்றுதான் ஆரம்பிக்கப்பட்டது. பத்ர் மட்டும் அப்படி நடந்தது அல்ல. ஆகவே அந்த நிலையில் ஒரு யுத்தத்துக்கான எந்த முஸ்தீப்பும் இல்லாத, தயாரிப்பும் இல்லாத நிலையில் நாம் முழு அளவில் இதனை எதிர்கொள்ள தயார் என்று வந்த அவர்களுடைய உறுதியான நிலைப்பாடு இருக்கிறது. அவ்வா அதற்கு கொடுத்த பரிசு தான் அது. ஆகவே நமது தீனில் அவ்வாவுக்காக வேண்டி என்று வரும் போது, நமது மார்க்கத்தில் அவனுடைய ரசூலுக்கு என்று வரும் போது, அவனுடைய ரசூலின் அவனுடைய தூதர் வழிகாட்டலில் நின்று நாம் உறுதியாக எந்த நிலைகளிலும் இருப்பதை அல்லாஹால எதிர்பார்க்கிறான், விரும்புகிறான். அது நம் மீது உள்ள கடமையாக இருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வுக்கு நாம் உதவி செய்தால் அவன் நமக்கு உதவி செய்வான். இன் தன்சூர் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் என்சூருக்கும் அவன் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது எப்படி? நாம் படை அனுப்பி அல்லாஹ்வுக்கு உதவி செய்வதா? இல்லை. அல்லாஹ்வுடைய சொல்லித்தந்துள்ள மார்க்கத்தில் நாம் அப்படியே உறுதியான நிலையாக நிற்பது, அவரின் கடமைகளின் பிறகா அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவது, அவன் தடுத்தவற்றிலிருந்து ஒதுங்கி வாழ்வது, இப்படியான ஹலால் ஹராமில் பேரிய இந்த வாழ்க்கை தான் அல்லாஹுடைய தீனுக்கு உதவி செய்வதாக இருக்கும். அதன் மூலம் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வதாக இருக்கும். ஆகவே நாம் நபி அவர்களுடைய அவர்களின் தோழர்களுடைய வரலாறுகளை பேசுவதன் மூலம் நாமும் அப்படியாக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த ரமபானில் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களையும் மிகவும் நல்ல முறையிலே கழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது தராவீஹ் உட்பட எல்லா வணக்கங்களையும் அல்லாஹால ஏற்றுக்கொள்வானாக. நம் அனைவருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள, அவர்களுடைய தோழர்கள் மீதுள்ள அன்பை அதிகரித்து வைப்பாயாக. யா அல்லாஹ், நபி அவர்களையும் அவர்களது தோழர்களையும் நமது உயிருக்கும் மேலாக மதித்து, அவர்களை கௌரவித்து கண்ணியப்படுத்தி, அவர்களையே சதா வாழ்க்கையின் முன்மாதிரிகளாக கொண்டு வாழ்வதற்கு தௌஃபிக் தருவாயாக. நமது எல்லா குற்றங்களையும் மன்னிப்பாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது தோழர்களும் ஏனைய உண்மையான முஸ்லிம்களும் உனது அடியார்களும் இந்த ரமபானின் உன்னுடைய உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுக்கொண்டது போல் நம்மையும் உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்வதற்கு தௌஃபிக் செய்வாயாக. எஞ்சியிருக்கக்கூடிய ரமபானின் நாட்களை மிக மிக சிறப்பாக கழிப்பதற்கு அருள் புரிவாயாக. நடந்து போன நாட்களிலே அல்லாஹ் நாம் செய்த நல்ல அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. அவற்றுக்கான கூலிகளை நாம் ஆசையோடு எதிர்பார்த்திருக்கிறோம். நமக்கு அவற்றுக்கான கூலிகளை முழுமையாக தந்து நம்மை தண்ணியப்படுத்தி வைப்பாயாக. நாம் செய்த எல்லா அமல்களையும் உனக்காக வேண்டி செய்த நல்ல அமல்களாக, இஸ்லாத்தோடு செய்யப்பட்ட நல்ல அமல்களாக ஏற்றுக்கொள்வாயாக. நமது தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பாயாக. நமது மஸ்ஜிதுக்கும் மஸ்ஜிதுக்கு வெளியிடும் உள்ள சகல வணக்கங்களுக்கும் நாம் உன்னிடமே பாரம் சாட்டுகிறோம் யா அல்லாஹ். அவற்றை முழுமையாக ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். உனக்காக வேண்டி நல்ல அமல்கள் செய்வதிலே நமக்கு ஆர்வத்தை தருவாயாக, உற்சாகத்தை தருவாயாக, தெம்பை தருவாயாக, ஊக்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யா அர்ஹமர் ரஹீமீன், இந்த ரமபானில் லைலத்துல் கத்ரை அடைந்த பாக்கியத்தை நமக்கு தந்திடுவாயாக. உனது நரக விடுதலை பெற்றவர்களாக நம்மை கபூல் செய்து கொள்வாயாக. நம்மை மன்னித்து பரிசுத்தவான்களாக ஆக்கி வைப்பாயாக. எல்லாவற்றுக்கும் மேலாக உனது ரஹமத்தை முழுமையாக நமக்கு சொறிவாயாக. நமது துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வஸல்லல்லாஹு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. والسلام عليكم ورحمه الله وبركاته.